தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர்வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி நம்முடைய ஞான குருவாகிய நைகண்டதேவர் திருவடிகளை உச்சியிலும் உள்ளத்திலும் இருத்தி வழிபட்டு உண்மை விளக்கம் என்கின்ற நூலினூடாக தத்துவ ஞானத்தை நமக்கு உபகரித்த மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை போற்றி தற்போது நாம் படித்துக் கொண்டிருக்கிற நூலாகிய திருவருட்பயன் என்கின்ற அந்த அரிய நூலை நமக்கு ஆக்கி தந்து வழிபடுத்துகின்ற உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளுக்கு நம் மனமொழிமைகளால் வணக்கத்தை செலுத்தி இந்த நூல்களுக்கு உரை செய்து நம்மை வழிபடுத்துகின்ற நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்களுக்கும் நம் மனதாலே நன்றி உரைத்து இன்றைய வகுப்புக்குள்ளே நாம் நுழையலாம் என்று நினைக்கிறேன். திருவருட்பயன் என்கின்ற அந்த நூலை இரண்டு கூறுகளாக பிரித்து கொண்டு திருவருள் அதனுடைய பயன் என்று இரண்டு கூறுகளாக பிரித்து கொண்டு 10 அதிகாரத்திலே வரக்கூடிய 100 குறள்களை ஐந்தைந்து அதிகாரமாக இந்த இரண்டு விடயங்களையும் விளங்கப்படுத்த உமாபதி சிவாச்சாரியார் பயன்படுத்துகிறார். நம்முடைய சைவ சித்தாந்த நூல்கள் 14 8 நூலை செய்த பெரியவர். அதோடு தில்லைவாளந்தனரில் ஒருவராக இருந்து சரியை கிரியை முதலியவற்றை தாண்டி யோக ஞானத்துக்குள்ளே நுழைந்த பெருமகன். இதை ஏன் தனியே சொல்கிறேன் என்றால் சரியை கிரியையிலே ஊர்ந்தவர்கள் அதை கடக்க ரொம்ப கஷ்டப்படுவார்கள். உண்மையான சரியை கிரியை வழிபாட்டிலே இருந்தபடியால் அவராலே அந்த யோக ஞான எல்லைக்குள்ளே வர முடிந்தது. உலக சட்டங்களை எல்லாம் உடைத்து உலக சம்பிரதாயங்களை மீறி அவர் மறைஞான சம்பந்தருடைய கைவழி வளைந்த கூளை கூட குடித்து தன்னை உயர்த்தி கொண்ட பெருமகன். அந்த நூலுக்கு நாம் சென்ற முறை படித்த ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உரையையும் யாழ்ப்பாணத்தில இருந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவருடைய உரையையும் இணைத்து இந்த முறை நாங்கள் படித்து வருகிறோம். முதலாவது குறளிலே காப்பு செய்யுளாக விநாயகரை போற்றினார். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று கான் என்று எளிமையான ஒரு குறள் மூலம் விநாயகர் வணக்கம் செலுத்தி அந்த நூலுக்குள் நுழைகிற அனுமதி பெற்றுக் கொள்கிறார். அதற்கு பிறகு கடவுளினுடைய இயல்பு என்று அகர உயிர்வோல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நெற்கு நிறைந்து என்ற அந்த குறளின் மூலம் எப்படி இறைவன் அகரத்தை போல ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நம்பு உயிர்களுக்கு உபகாரம் செய்கிறான் என்கின்ற அந்த பொது செய்தி சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு சக்தியினுடைய பயனாகிய இரண்டாவது குறள் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அந்த இரண்டாவது குறளிலே தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்கின்ற அந்த குறளை படித்துக் கொண்டிரு இறைவனுடைய நிலைமையை உயிர்கள் சார வேண்டி இருக்கிறது. அதற்கு துணை செய்கின்றவளாக துணை செய்கின்றவளாய் இருப்பவள் சக்தி. அந்த சக்தியோடு வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக கலந்திருப்பவன் இறைவன் என்பது அதனுடைய பொது செய்தி. அதிலே இருந்து பல செய்திகளை நமக்கு அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். சக்தியினுடைய தன்மை எப்படி சக்தியினுடைய தன்மையிலே இருந்து தர்க்க ரீதியாக இந்த குறளிலே இருந்து எடுக்கக்கூடிய உண்மை முதலியவற்றை எல்லாம் நேற்று படித்துக் கொண்டிருந்தோம். கடைசியாக படித்த பகுதியில இருந்து நூலுக்குள்ளே நாம் நுழையலாம்.
கடைசி பத்தி தாங்க ஐயா இருக்கு. காப்புச்சியும் நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான்.
அவர் அந்த காப்புச்செயல் சொல்கிற பொழுது நாமும் கூட எல்லாருமாக மனதுக்குள்ளே விநாயகரை துதித்துக் கொள்வதை ஒரு வழக்கமாக்கி
திருவருட்பயன் குறள் 2 சிவபாத சுந்தரனார் ஐயாவின் உரையின் தொடர்ச்சி. ஐயா போன பத்தியே படிச்சிருங்க ஐயா, கண்டினியூட்டி
படிங்க.
வறுத்தல் அவித்தல் பொறித்தல் முதலிய பல வகை தொழில் பல வகை பாக தொழில்களை நெருப்பினது சூடு செய்வது போல படைத்தல் காத்தல் முதலிய தொழில்களை சிவபெருமானுடைய சக்தி செய்கின்றது. வெவ்வேறு தொழில்களை செய்யும் போது நெருப்பின் சூடு வேறுபடுவது அன்று. ஒரு பொருள் சூட்டை நெய்யோடு பெறும்போது பொறிக்கப்படுதலும், நீரோடு சேரும் போது அவிக்கப்படுதலும், சட்டியோடு நேரே சேரும் போது வறுக்கப்படுதலும் காண்கிறோம். இந்த வேறுபாடுகள் அந்த பொருள் வெவ்வேறு பொருள்களோடு சேருதலால் வருவன. ஆயினும் சூடு ஒன்றேயாம். இதை போலவே ஆன்மாக்களுக்காக செய்யப்படுவனவாகிய படைத்தல் காத்தல் முதலிய தொழில்கள், அவைகள் சேர்ந்து நிற்கும் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய இவற்றின் வேறுபடும் தன்மைகளினால் உண்டாகும் பேதங்களாம், அருட்சக்தியின் வேறுபாட்டினால் வருவனவல்ல. ஆகவே சிவபெருமான் ஒரு மாறுதலும் அடையாமல் நிற்பது போலவே அவருடைய சக்தியும் ஆன்மாக்களை ஈடேற்றும் முயற்சிகளில் ஒரு மாறுதலும் அடையாமல் நிற்கின்றது.
அதாவது ஒரு செய்தி நான் நேற்று சொல்லிக் கொண்டிருந்ததாக ஞாபகம், நாங்கள் சிவம் இயங்காமல் எப்பொழுதும் ஒருநிலைப்பட்டு இருக்கும் சக்தியினான் இயங்கும் என்கின்ற அடிப்படை சென்ற நூலிலே படித்தோம். இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சக்தி கூட அதிகம் பேதப்படுவதில்லை என்றும் ஒரு தன்மையாகத்தான் சக்தியும் சிவம் போலத்தான் இருக்கிறது. உயிர்களுடைய மல சம்பந்தமான பேதத்தால் மாற்றங்கள் அதனுடைய தொழில்களிலே மாற்றம் நிகழ்கிறதே தவிர சக்தியிலே மாற்றம் நிகழ்வதில்லை என்பது கொஞ்சமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. ஏனென்றால் சக்தி ஏதோ மாறி சக்தி பல சக்திகளாக சொல்லப்பட போகிறது, பல ரூபங்களாக பல நாமங்களாக சொல்லப்படுகிற பொழுது ஏதோ சக்தி பேதப்படுகிறது என்று நினைப்போம். அப்படி அல்ல, தொழிலினாலே பேதங்கள் ஏற்படுகிறது. அந்த பேதம் கூட உயிர்களினுடைய ஆணவம் கண்மம் மாயை முதலியவற்றினால தகுதியாலே தான் அந்த பேதங்கள் கூட நிகழ்கிறது. ஆனால் அடிப்படையிலே அதற்கு நல்ல உவமை சொல்கிறார்கள், நெருப்பினாலே பொறிக்கிறோம் வறுக்கிறோம் முதலிய பல காரியங்களை செய்கிறோம் அவிக்கிறோம். அங்கே நெருப்பினுடைய தன்மை மாறுபடுவதில்லை, அது செயல்படுகிற அந்த விடயங்கள் சேர்ந்திருக்கிற விடயங்கள் அது சட்டியோடு சேருகிற பொழுது என்று அந்த உபமையில் சொல்கிறார்களே, அந்த அந்த விடயங்களாலே மாறுபாடு நிகழ்கிறது தவிர நெருப்பினுடைய சூடு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதமானது என்ற இல்லை, அது எப்பொழுதும் பொதுவானதுதான். அப்படித்தான் சக்தியும் பொதுவானவளாக நின்றே உயிர் பேதங்களுக்கு ஏற்ப மாறுபட்ட தொழில்கள் புரிவாள். ஆகவே சிவம் எப்படி ஒரு தன்மைத்தாய் நிற்குமோ அதனுடைய சக்தியும் ஒரு தன்மைத்தாய் நிற்கும் என்கின்ற அடிப்படையை நமக்கு விளக்கம் செய்கிறது.
இதற்கு ஒரு மேற்கோள், கடவுளில் உலகம் ஒடுங்குவதும் பின்பு அவரிலிருந்து தோற்றுவதும் அவரில் மாறுதலை ஆக்குவனவென்று அறிவிலார் கூறுவர். கடவுளை ஒரு பை போலவும் உலகம் அந்த பையினுட் போடப்பட்டு வெளியே எடுக்கப்படும் பொருள் போலவும் இவர்கள் எண்ணுகிறார்கள். உலகம்
கிண்டலான உவமை சொல்லுகிறார். அதாவது இறைவனில இருந்து உலகம் தோன்றுகிறது, பிறகு ஒடுங்குகிறது என்ற உடனே ஒரு சாரார், அதையெல்லாம் விஞ்ஞான சித்தியாருக்கு போகிற பொழுது பரபக்கம் படிக்கிற பொழுது யார் யார் அதையெல்லாம் சொல்கிறார் என்று அவர் விரிவாக சொல்லுவார். நாங்கள் பரபக்கம் படிக்க தேவையில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம், சுபக்கம் படித்தாலே பெரிய விஷயம். அப்படி சொல்லுகிறவர்களை சொல்லி அவர் சொல்ற என்னவென்றால், போடப்படுகிறது உலகம், அங்கே ஒடுங்குகிறது, பிறகு அங்கே இருந்து வெளிவருகிறது, இறைவனிடமிருந்து தான் வெளிவருகிறது. ஆகவே ஒரு இறைவன் பேதப்படுவான் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து அவர் கிண்டலான ஒரு சொல்லுகிறார், ஏதோ கடவுளை ஒரு பை போலவும் அதுக்குள்ளே ஒடுங்குகிற பொழுது பிரபஞ்சத்தை அதுக்குள்ளே தூக்கி போடுவது போலவும் எடுக்கிற பொழுது அதுக்குள்ளே எடுப்பது போலவும் இந்த வாதிகள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, ஒடுங்குவதும் விரிவதும் மாயைக்குள்ளேதான், உலகம் வெளிப்படுவது மாயையிலே இருந்துதான் வெளிப்படுகிறது, ஒடுங்குகிற பொழுதும் மாயைக்குள்ளேதான் ஒடுங்குகிறது. இந்த மாயைக்கு ஆதாரமாக இறைவன் நிற்பானே தவிர இந்த ஒடுக்கம் விரித்தல் என்பதிலே இறைவனுக்கான பேதங்கள் எதுவும் நிகழாது என்பதை விளங்கப்படுத்துகிறார்.
மாயை ஒடுங்கும் போதும் விரியும் போதும் அதற்கு ஆதாரமாவது சிவசக்தியாம். இதனை தாரகமாம் அத்தன் தாழ் நிற்றல் என்னும் சிவஞான போதத்து திருவாக்கான் அறிக.
அது மேற்கோளை சிவஞான போதத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார். நாங்கள் அந்த நூலிலே அந்த பாடல் படிக்கிறோம், அதை தெளிவுபடுத்திக் கொள்வோம். பார்க்கும் இப்பொழுது அதை ஒரு மேற்கோளாக மட்டும் கொண்டு மேலே போகும்.
ஆயினும் தொழில் வேறுபாட்டினாலே சிவசக்திக்கு பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற தொடக்கம் என்றோட அடக்கத்தனமாக பல பெயர்கள் உண்டு. இவற்றுள் பராசக்தி அருளரை செய்யும், ஆதிசக்தி ஆன்மாக்களின் மலம் பக்குவப்படுத்தப்படுதற்காக ஆரணி, ரோதயித்திரி, ஜனனி என்னும் சக்திகளை கொண்டு ஏனைய நான்கு தொழில்களையும் செய்விக்கும்.
இவ்வைந்து சக்தி தான் தொழில்களை செய்ய போகிறது. சிவனுடைய சக்தி தான் தொழில்களை செய்ய போகிறது. இறை தொழில் ஐந்து, அது உங்களுக்கு தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த ஐந்து தொழில்களிலே அருளலாகிய அந்த முத்திதரன் தொழிலை பராசக்தி செய்வாள் என்கிறார். அதுகளை தனித்தனி கொஞ்சம் கவனிக்கிறது, ஒன்றும் பெரிய நுட்பம் சொல்லவில்லை. அந்த அவர் வாசிக்கிறதுலேருந்து நுட்பம் சொல்லுகிறேன், தலைகளாக சொல்கிறார். பராசக்தி அருளை செய்வார். பராசக்தி என்பது உங்களுக்கு தெரியும், நான் முன்பு சொல்லி இருக்கிறேன். மேலான சக்தி, அதாவது சக்தியினுடைய உயர்நிலை, அருட்சக்தியாக இருக்கக்கூடிய நிலையிலே அவள் தான் நமக்கு விடுவேற்றுக்கு வழிகாட்டுகிறார். அந்த நிலையிலே அவளுக்கு பராசக்தி என்று பெயர். பரமசிவன், பராசக்தி என்பவையெல்லாம் மேலான என்கின்ற பொருளை குறிப்பவை. பராசக்தி அதுல என்று
பராசக்தி அருளதை செய்யும், ஆதிசக்தி ஆன்மாக்களின் மலம் பக்குவப்படுவதற்காக ஆரணி, ரோதயித்திரி, ஜனனி என்னும் சக்திகளை கொண்டு ஏனைய நான்கு தொழில்களையும் செய்விக்கும்.
உங்களுக்கு புரிகிறது அல்லவா? ஒரு தொழில் பராசக்தி செய்திருந்தால், பிறகு ஆதிசக்தி இன்னும் மூன்று சக்திகளை நியமித்துக் கொண்டு இந்த நாலு தொழில்கள், அதாவது என்ன நாலு தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் ஆகிய நாலு தொழிலையும் செய்வதற்கு நான்கு சக்தி ரூபமாக நின்று செயற்பட போகிறார். அதனுடைய பெயர்கள் சொல்கிறார்கள். ஆதிசக்தி, ஆதிசக்தி தான் மற்ற மூன்று சக்திகளையும் நியமித்து இயக்கப் போகிறார். அந்த மூன்று சக்திக்கும் பெயர் சொல்லுங்க.
ஆரணி, ரோதயித்ரி, ஜனனி.
ரோதயித்ரி
போட்டுக்காங்க.
ரோதயித்ரி, ரோதயத்ரி,
ஜனனி. ஜனனி
பெயர் சூட்டுகிறவர்களுக்கு இதெல்லாம் நல்ல அழகான நாகரிகமான அம்பாளுடைய பெயர்கள். கிட்டத்தட்ட குழந்தைகளை பருகாய்ப்பற இருக்கிறவர்கள் இந்த பெயர்களை சூட்டுவார்களாக.
ஆதிசக்தி ஆன்மாக்களின் மலம் பக்குவப்படுவதற்காக ஆரணி, ரோதயித்திரி, ஜனனி என்னும் சக்திகளை கொண்டு ஏனைய நான்கு தொழில்களையும் செய்விக்கும். இவ்வைந்து தொழில்களையும் நியமித்து அறிந்து செய்யும் சக்திகள் முறையே இச்சாசக்தி என்றும், ஞானசக்தி என்றும், கிரியாசக்தி என்றும் சொல்லப்படும்.
இதைவிட மூன்று சக்தியை சொல்லுகிறார். அதாவது இந்த ஐந்து சக்தியை பற்றி சொன்னோம். அருள் சக்தியாக இருக்கக்கூடிய பராசக்தி அருளை செய்வாள். ஆதிசக்தி இன்னும் மூன்று சக்திகளாக வகுத்து கொண்டு மிச்ச நாலு தொழிலையும் செய்வாள். ஆகவே ஐந்தொழில் நடந்துவிடும். இந்த ஐந்தொழிலும் நடப்பதற்கு அடிப்படையாக இருப்பது இறைவனுடைய இச்சை, கிரியை, ஞானம் ஆகிய சக்திகள் தான். அதாவது இறைவன் விருப்பப்பட்டு செயல்பட்டு அறிவுக்குட்படுகிற நிலை என்கின்ற மூன்று நிலைகள், அறிதல், செய்தல், விரும்புதல். இறைவனுடைய இது அடிப்படை உத்தரவு. இறைவனுடைய சக்தியிலே அடிப்படையிலே நிகழக்கூடிய இந்த மூன்றும் தான் இந்த ஐந்தையும் இயக்குகிறது என்கிறார். ஆகவே அந்த மூன்றும் சக்தியாக கருதப்படுகிறது. இச்சை, கிரியை, ஞானம். இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐந்து தொழிலுக்கும் ஐந்து சக்திகள் சொல்லிவிட்டோம். இந்த ஐந்து தொழிலும் நடப்பதற்கு இறைவன் விருப்பப்பட வேண்டும், செயல்பட வேண்டும், அறிவு வயப்பட வேண்டும். அப்படி இது பட்டால்தான் இந்த ஐந்து தொழிலும் நடக்கும். ஆகவே இந்த மூன்றாகிய சக்தியையும் இந்த சக்திகளோடு சேர்த்துக் கொள்கிறார்கள். இச்சை, கிரியை, ஞானம் என்பதையும் இந்த ஐந்து தொழிலுக்கு அடிப்படையான சக்திகளாக எடுத்துக் கொள்கிறார்.
இவைகளே அன்றி ஈசானம் முதல் சத்தியோஜாதம் ஈராகிய பஞ்ச சக்திகளாயும், நிவர்த்தி முதல் சாந்திய தீதை ஈராகிய பஞ்ச சக்திகளாயும் பிறவாயும் சிவசக்தி வரும்.
இதைவிட சக்திகள் இருக்கிறதை சொல்லுகிறார். நாங்கள் ஐந்து மந்திரங்கள் சொல்லுகிறோம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோசாதம் என்று நமக்கு தீட்சையின் போது சொல்லித்தரப்படுகிற ஐந்து மந்திரங்கள் இருக்கிறது. மூல மந்திரம் என்று இந்த ஐந்தையும் சொல்வார்கள். இந்த ஐந்து மந்திரத்தினுடைய சக்தி ரூபமாகவும் சக்தி வெளிப்படுவாள் என்றும், இதைவிட நாங்கள் சுத்தமாயிலே படிக்கிற பொழுது ரெண்டு விதமாக, அதாவது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று பிரிகிற பொழுது, பொருட்பஞ்ச பிரபஞ்சமாக பிரிகிற பொழுது தத்துவம் கலை புவனம், தத்துவம் கலை புவனம் என்ன ரெண்டு, அதை நீங்க பார்த்துக்கொள்ள கூட நான் ஞாபகம் வருகிற பொழுது சொல்லினேன். அதிலே வருகிற பொழுதும் சக்தி ஐந்து ரூபமாக வருகிறது. அதிலேதான் இந்த சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்பவை எல்லாம் வரும். அந்த ஐந்து கலையாகவும் பராசக்தியினுடைய சக்தி பிரிவுகள் பிரியும் என்று சொல்லுகிறார். நான் அந்த பெயர்கள் ஞாபகம் இருக்கிற பொழுது சொல்லுகிறேன்.
இதில் வந்து ஈசானம் முதல் சத்தியோஜாதம் ஈராகிய பஞ்ச சக்திகளுக்கு மேற்கோள் கொடுக்கிறாங்க. இவை ஈசானி, பூரணி, ஆர்த்தி, வாமை, மூர்த்தி என பெயர் பெறும்.
இந்த ஐந்து மந்திரங்களுக்குமான ஐந்தும் ஐந்து சிவனுடைய ஐந்து முகங்கள், ஈசானம், தற்புருஷம், அகோரம், பாம்புதேவம், சத்தியோசாதம். இதிலே ஒரு முகத்திலே இருந்துதான் ஆகமங்கள் எல்லாம் தோன்றியதாக சொல்லுகிறார்கள். இந்த ஐந்து முகங்களுக்கும் ஐந்து சக்தியை நான் முதலே சொல்லிவிட்டேன், திரும்ப 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 சொல்லுகிறேன். சக்தி என்பது அன்னை வடிவம் என்று நாங்கள் மனதிலே பதித்துக் கொள்வதற்காக அந்த பெயர் வடிவங்கள் எல்லாம் விடப்பட்டிருக்கிறது. தவிர சக்தி என்பது இறைவனுடைய ஆற்றல் அப்படி குறித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஐந்து முகங்கள் இருக்கிறது என்றால் ஐந்து வகையான ஆற்றல்கள் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஐந்து ஆற்றல்களுக்கும் சக்தி ரூபமாக பெயர்கள் கொடுக்கிறார்கள். அப்போ ஈசானம் என்ற முகத்துக்கு, தற்புருஷத்துக்கு, அகோரத்துக்கு, வாமதேவத்துக்கு, சக்தியோசாதம் என்ற இந்த ஐந்து முகத்துக்குமான சக்தி ரூப பெயர்களைத்தான் இப்பொழுது அவர் படிக்கிறார். அந்த பெயர்களை சொல்லுங்கள்.
இவை ஈசானி, பூரணி, ஆர்த்தி, வாமை, மூர்த்தி என பெயர் பெறும்.
ஐந்து பெயர்களும் ஐந்து முகங்களினுடைய சக்திகளாக கருதப்படுகிற பெயர்கள். இது உங்களோட சேர்ந்துதான் நான் இவற்றை எல்லாம் படிக்கிறேன்.
இவைகள் முறையே 5, 4, 8, 13, 8 என்னும் கூறுகளை உடையன.
இம்முப்பத்தெட்டுக்கும் கூறுகள் உண்டு என்கிறார். இப்ப நாங்கள் படித்த இந்த ஐந்து சக்திகளுக்கும் அதனுடைய கூறுகளாக மேலே கூறுகள் விரிய போன்ற நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு. இதெல்லாம் மேலோட்டமான கல்வியா என்று கேட்பீர்கள். இனி போக 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 இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லப்படும். இந்த நாள் என்ன, இந்த என்ன, இந்த சக்திகள் என்ன, அது என்ன செய்யறது என்ற விவரம் எல்லாம் சொல்லுகிற பொழுது குழந்தைக்கு உணவு ஊட்டுவது போல இப்ப முதல் மெல்ல உணவு ஊட்டுகிறார்கள். இதெல்லாம் சைவப்பெரியார் அவற்றையெல்லாம் விளங்கிய ஒருவர் என்றபடியால் மேலாக குறிப்பு காட்டி விட்டு போகிறார். ஒரு காதிலே விழுந்து வைப்பதும் நல்லது இவையெல்லாம். அப்பதான் நாங்கள் அடுத்த தரம் அதை சொல்லுகிற பொழுது ஒரு ஏற்கனவே கண்ட அறிமுகம் இருக்கும். அதற்காகத்தான் இதை உரை குறிப்பிலே சொல்லிக் கொண்டு வருகிறார்.
இவைகள் முறையே 5, 4, 8, 13, 8 என்னும் கூறுகளை உடையன. இம்முப்பத்தெட்டும் அஷ்டத்ரிம்சத்து கலை எனப்படும். இப்ப மூணாவது குரல் அங்க ஆனந்தராசன் ஐயா படிக்கணுமா?
மூன்றாவது குரலை முதல் படிங்க. அது என்ன தலைப்பிடுகிறார், அவர் என்ன தலைப்பிடுகிறார், இவர் என்ன தலைப்பிடுகிறார் என்று சொல்லுங்க.
குரல் 3, ஒப்பு இல்லாதவன். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் பொருள்
என்று இதற்கு சைவப்பெரியார் சிவத்தின் பெருமை என்று தலைப்பிடுகிறார். ஐயா அவர்கள் என்ன தலைப்பிடுகிறார்கள்?
ஒப்பு இல்லாதவன்.
ஒப்பு இல்லாதவன் ரெண்டும் ஒன்றுதான். ஒப்பு இல்லாதவன் என்றாலும் சிவத்தினுடைய பெருமைதான் சொல்லப்படுகிறது. இறைவனுடைய அந்த ஒப்பில்லாத பெருமையை வகுத்து சொல்லுகிறார். ஒப்பில்லாத பெருமை முன்பும் சொல்லப்பட்டது, இங்கே வகுத்து சொல்வது என்பது தனித்தனியாக பிரித்து சொல்வது. என்ன செய்கிறான், ஏன் அவனுக்கு அந்த ஒப்பின்மா தன்மை எதனாலே வருகிறது என்றால் அவனுடைய பெருமையினாலே வருகிறது. பெருமைக்கும் நுண்மைக்கும் இது ரொம்ப நுட்பமான விஷயங்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நுண்மையாக இருக்கிற விஷயம் பெருமையாக இருக்காது என்று நினைப்போம். நுண்மை என்பது மிக மிக நுட்பமான அல்லது நுட்பம் என்று சொல்வதற்கு ஒரு ஒரு புள்ளிநிலைக்கு உட்பட்டது நுண்மை. பெருமை என்பது விரிந்தது. இறைவன் ஒரு விதத்திலே பெருமைக்குரியவனாகவும் இருக்கிறான், இன்னொரு விதத்திலே நுண்மைக்குரியவனாகவும் இருக்கிறான். அதனாலேதான் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறான் இறைவன் என்று சொல்லுகிறார். உண்மையாகவும் இருந்து பெருமையாகவும் இருக்கிறார். இப்போ பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருள்க்கும், அவனுடைய அருள் என்பது சாதாரண அருள் அல்ல. அருள் பற்றி நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டோம், நம்ம அருளை சொல்லவில்லை. அருளை பற்றி படிக்கிறது என்றால் அன்பு அருளாகிற தன்மை பற்றி திருக்குறளிலே படித்திருக்கிறோம். அது அதனுடைய தன்மையை நாங்கள் விரிந்து விளங்கியிருக்கிறோம். அதாவது தொடர்பிலார் மாற்றம் செய்கிற அன்புக்கு அருள் என்று பெயர், தொடர்புடையவரிடம் செய்வதற்கு அன்பு என்று பெயர். நாங்கள் தொடர்பில்லாதவர்களிடம் செய்கிற அருளை விட பன்மடங்கு பெரிய அருளை இறைவன் செய்கிறான். நாங்கள் தொடர்பிலாதவர் மாட்டு செய்கிற அருளே கூட ஏதாவது ஒரு நுட்பமான ஒரு தொடர்பு இருக்கும், அதை அருள் செய்கிற அந்த அந்த மகிழ்ச்சியாக இருக்கும். இறைவன் இதையெல்லாம் கடந்து நிற்கிறவன். இந்த ஆன்மாக்களை ஈடேற்ற நினைத்து செய்கிற அருள் என்பதற்கு இந்த அருள் என்ற பெயரை கொடுக்க கூடாது என்பதற்காக பேரருக்கும் என்று அந்த ஒரு அடை சேர்த்து சொல்கிறான். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும், அவனை அடைவது என்பது லேசான காரியம் இல்லை. பேற்றின் அருமை பெறுவதற்கு அருமையாக இருக்கிற தன்மைக்கும் ஒப்பின்மையான், பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று இந்த குரல் இறைவனுடைய சிவத்தினுடைய பெருமையை அல்லது ஒப்பற்ற தன்மையை சொல்கிறது என்பது மேலோட்டமாக நாம் வழங்க வேண்டிய விஷயம். இனி உரையாசிரியர்களூடாக காண்போம்.
பொருள் எல்லாவற்றிலும் பெரிய பொருளாய் நிற்கும் தன்மையில் அவனை ஒப்பார் இல்லை. எல்லா பொருளிலும் உட்கலந்து நிறைந்து நிற்கும் நுண்மையில் அவனை ஒப்பார் இல்லை. எல்லா உயிர்களிடத்திலும் கொண்டிருக்கும் மாறாத பெருங்கருணை திறத்தில் அவனை ஒப்பார் யார் உளர்? பிறர் தன்னை பெறுதற்கு அரியனாய் நிற்கும் நிலைமையிலும் அவன் ஒப்பார் இல்லாதவனே. இவ்வாறு
பெருமை பெற்றவன் என்று தலைப்பிட்டதற்கேற்ப அந்த ஒவ்வொன்றிலேயும் அந்த ஒப்பற்ற தன்மையை எடுத்து காட்டுகிறார். அதுதான் அந்த ஒப்பற்றது எல்லாவற்றோடையும் சேர்க்கிறார். பெருமைக்கும் ஒப்பின்மையான், நுண்மைக்கும் ஒப்பின்மையான், பேரருக்கும் ஒப்பருமையான், பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று அவர்கிட்ட தலைப்புக்கேற்ப அதை பொருத்தி காட்டுகிறார்.
இவ்வாறு பெருமை நுண்மை பேரருள் பெறுதற்கு அருமை ஆகிய இந்நான்கு திறத்திலும் தனக்கு ஒப்பாக வேறொன்று இல்லாத சிறப்பினை உடையவன் எம் இறைவன்.
ஒப்பின்மையான் குறளிலே வருகிற கடைசி தொடர் ஒப்பின்மையான். அந்த ஒப்பின்மையானை மேல ஒவ்வொரு சொல்லோடும் தொடர்புபடுத்தி ஒவ்வொன்றுக்குமே அவன் ஒப்பில்லாதவனாகத்தான் இருக்கிறான் என்பதை விளக்கம் செய்கிறான்.
சொற்பொருள் பெருமைக்கும் எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு அவை எல்லாவற்றிலும் தானே பெரிய பொருளாய் நிற்கும் தன்மையிலும், நுண்மைக்கும் எல்லா பொருள்களின் ஊடும் உட்கலந்து நிறைந்து நிற்கும் நுண்மையிலும்.
இதுல ரெண்டையும் கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லா பொருளும் இறைவனுக்குள்ளே அடங்குகின்றன, ஆகவே இறைவன் பெரியவன் என்று நீங்கள் ஒரு மலையை எடுத்துக் கொள்கிறீர்களா, கடலை எடுத்துக் கொள்கிறீர்களா, அதுவும் இறைவனுக்குள்ளே அடக்கம் என்றபடியால் பெரியவை எல்லாவற்றுக்குள்ளும் பெரியவனாக இருக்கிறான். இனி நுண்மையான ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம், ஒரு எறும்பை எடுத்துக்கொள்வோம், ஒரு அதை விட சின்ன ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளும் அவன் கலந்து நிற்கிறபடியால் கலந்து நிற்பதானால் அதை விட சின்னவனாகவும் இருக்க வேண்டும், அதை உள்வாங்கி நிற்கிறபடியால் பெரியவனாக நிற்க வேண்டும், அதற்கு உட்பட்டு நிற்கிறபடியால் அதை விட ஒரு 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 டம்ளருக்குள்ளே அல்லது ஒரு பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் நிற்க வேண்டுமானால் அந்த பாத்திரம் இந்த பாத்திரத்தை விட சின்ன பொருளாகத்தான் இருக்க வேண்டும். இந்த அடுக்கு பாத்திரம் வாங்குற பொழுது அடுக்கிறவங்கல்லவா, அப்போ சின்ன பாத்திரமாக இருந்தால் தான் உள்ளே வைக்கலாம், பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் உட்கொள்ளலாம். இறைவன் எல்லா பொருளையும் உட்கொள்கிறதாலே பெரியவன், எல்லா பொருளுக்கும் உள் நிற்பதனாலே சிறியவன், அதுதான் பெருமை நுண்மை என்கிறான்.
பேரருட்கும் எல்லா உயிர்களிடத்திலும் வைத்திருக்கும் மாறாத பெருங்கருணையிலும்,
எல்லா உயிருக்கும் சமப்பட்ட கருணை காட்டுகிறான், அதனாலே அவனுடைய கருணை பேரருணை.
பேற்றின் அருமைக்கும் பிறர் தன்னை பெறுதற்கு மிகவும் அரியனாய் நிற்கும் நிலைமையிலும்,
இதெல்லாம் கீழே உரையில சொல்லுகிற பொழுது நான் விளங்கப்படுத்துகிறேன், அவர் சொல்வார்கள் நம்பிக்கையாக நம்புகிறேன். இப்ப பாருங்கள், பேற்றின் அருமை அவனை அடைவது என்பது லேசான காரியம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் எப்படி அடைய போகிறோம்? அவன் நம்மை அவனை அடைய முடியாதவன் என்று சொல்லிவிட்டார் என்றால் அதற்காகத்தான் அவன் பேரருளுடையவனாக இருக்கிறான். நாம் அடைய முடியாத தன்னை அவனை அடைய முடியாதென்ற நிலைமையை மாற்றி அடைய செய்கிறபடியால் தான் அவன் பேரருளுடையவனாக இருக்கிறான் என்பதை விளக்கம் செய்வார்கள். ஆகவே இது என்னென்றால், இறைவனை அடையாளப்படுத்துகிறார்கள். வடிவம் ரூபம் பெயர் நாமம் இல்லாத இறைவனை அவனுடைய செயல்கள் மூலம் நமக்கு அடையாளப்படுத்துகிறான். பெருமையாக இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான், பேரருளுடையவனாக இருக்கிறான், பெறுவதற்கு அருமையுடையவனாக இருக்கிறான். இந்த நாளுக்கும் அவனுக்கு ஒப்பான ஒருவர் வேறொன்று இல்லை என்பதைத்தான் இந்த குறள் சொல்கிறது. படியுங்கள்.
ஒப்பு இன்மையான், தனக்கு ஒப்பாக வேறொன்று இல்லாத சிறப்பினை உடையவன் எம் இறைவன். விளக்கம். பெருமை, கடவுள் பொருள் தன்னை அடக்கி நிற்பது பொருள் இன்றி தானே எல்லா பொருளையும் தன்னுள் அடக்கி நிற்கும் பெரும்பொருளாகும். வடமொழியில் கடவுளை பிரம்மம் என்பர். பிரம்மம் என்பதற்கு பெரியது என்பதே பொருள். கடல்வெளி விரிந்த நீர்ப்பரப்பு முழுவதையும் தன்னுள்ளே அடக்கிக் கொண்டு நிற்கிறது. அதுபோல பதிப்பொருளாகிய இறைவன் சித்தாகிய உயிர்களையும் சடமாகிய உலகங்களையும் தன்கண் அடங்கக் கொண்டு நிற்கிறான்.
கடல்வெளி என்பது கடவுள் கடல் தங்கி இருக்கக்கூடிய இடம். முன்பு நாங்கள் படித்திருக்கிறோம் கடல் ஆகாயம். அது என்ன மூன்று விஷயம் படித்தோம்?
வியாபியம்,
வியாபகம், வியாப்தி. அப்போ கடலை கடல்வெளி தாங்கி நிற்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இறைவன் தாங்கி நிற்கிறான். பிரபஞ்சம் முழுவதென்றால் நாம் நமக்கு அறிவுக்குட்பட தெரிகிற அத்தனை பொருளையும் இறைவன் உள்வாங்கி நிற்கிறான் என்றபடியால் இறைவனுடைய பெருமை உணர்த்தப்படுகிறது.
பிறவற்றை தன்னுள் அடக்கி நிற்கும் பெருநிலை வியாபகம் எனப்படும். அதனுள் அடங்கி நிற்கும் நிலை வியாபியம் எனப்படும். அம்முறையில் கடவுள் வியாபகம், ஏனைய உயிர்களும் உலகங்களும் கடவுளிடத்தில் வியாபியம். கடவுள் வியாபகமாய் நிற்றலின் அதற்கு காலம் இடம் என்ற எல்லை யாதும் இல்லை. மேல் கீழ் புடை ஆகிய எல்லா இடங்களிலும் இங்கனம் எல்லையின்றி பறந்து நிற்றலை அகண்டாகாரம் என்பர்.
அகண்டாதாரம், அகண்டாதாரம் என்பது அகண்டாதாரம் என்று சொல்கிறார். அது ஒரு நுட்பமான செய்தி என்று நினைக்கிறேன். அதாவது இறைவன் எல்லாவற்றையும் உள்வாங்கி நிற்கிறபடியால் அவன் கால இட எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று கருத வேண்டும் என்கிறார். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற காலம் என்பதையும் அவன் தனக்குள்ளே வாங்கி வைத்திருக்கிறான். இடம் என்பதையும் அவன் தனக்குள்ளே வாங்கி வைத்திருக்கிறான். நமக்கு அப்படி இல்லை. அதனாலே நாங்கள் காலத்துக்குள்ளே இடத்துக்குள்ளே அகப்படுகிறோம். காலம் இடம் எல்லாம் அவனுக்குள்ளே அகப்பட்டு கிடக்கிறபடியால் அவனுக்கு கால இட அகப்படுதல் இல்லை என்பதை விளங்கப்படுத்த.